உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரநிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமடி கடித்துண்டு கருணை எனும் வெள்ளமதம் மொழி சித்தி வழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி விசையை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி பூழிமணி திருவாதபுரர் திருத்தாள்
எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சி பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள்
கூட்டியிருக்கின்றது. காஞ்சிபுர வழிபாடு என்பதாக அமைத்து காஞ்சிபுரத்திற்கு அவர் வருவதற்கு முன்னதாக சீர்காழியிலே இருந்து காஞ்சி
உமை புல்குதல் குணம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மையானவள் சிவத்தை கலந்த நிலை, அருளானது சிவத்தோடு கலந்த நிலை, அருளானது சிவத்தோடு கலந்த நிலையை விளக்கும் திருத்தலங்கள் இரண்டு திருத்தலங்கள், மிக முக்கியமான திருத்தலங்கள். உமை புல்குதல் என்பதாக அமைக்கின்ற பொழுது அம்மை சிவத்தை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்ட திருத்தலங்கள் சைவத்திலே இரண்டு முக்கியமான திருத்தலங்கள். ஒன்று திருச்சத்தி முற்றம், இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, இறங்கி பார்க்க முடியாத குறிப்புகள். இரண்டாவது குறிப்பு காஞ்சிபுரம். இந்த ரெண்டு திருத்தலங்களும் மிக முக்கியமான திருத்தலங்கள் சைவ நெறியில். ஏன் என்பதற்கான காரணம் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகின்றேன். உமை புல்குதல் என்பதற்குரிய அடிப்படை சைவ சித்தாந்த நெறி எது? இந்த திருச்சத்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய தலமும் காஞ்சிபுரம் என்ற தலமும், சத்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய தலம் இப்பொழுது சத்தி முத்தம் என்பதாக வழங்குகின்றது. திருச்சத்தி முற்றம் என்பதும் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் மங்கையை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கன் பெற்றார், ரெண்டு முக்கியமான தலமும் மிக மிக நாம நம்முடைய எண்ணத்தை குவித்து வழிபடக்கூடிய இரண்டு தலங்கள் என்பதாக சொன்னால் இந்த ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில. ஒன்னு திருச்சத்தி முற்றம், இன்னொன்று ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்து பெருமாள். அம்மை வழிபாடு செய்து நமக்கு காட்டிய அந்த திருத்தலங்கள் திரு சத்தி முற்றமும் காஞ்சிபுரம் என்ற இரண்டு தலங்கள். மணிவாசக பெருமான் உமை புல்குதல் என்பதை எங்கே குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பார்ப்போம். மணிவாசக பெருமான் உமை புல்குதல் என்ற நிலை, உமையும் அதாவது அருளும்,
சிவமும் இரண்டும் கலந்த நிலையை எங்கே குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நிலையாக குறிப்பிடுறார்.
என்ன
சொல்றாரு? அது ஆன்மாவும் சிவமும். நான் மணிவாசக பெருமானாகிய நான் உன்னோடு கலர்கின்ற நிலை, ஆன்மாவாகிய நாம் இறைவனோடு புணர்கும் நிலை, அது ஒரு பக்கம். உமையும் சிவமும் கலந்த நிலையை சொல்லுகின்ற நிலை மணிவாசக பெருமான். இரண்டு அற்புதமான குறிப்புங்க அது. உமையால் உந்தன் நடு இருக்கும், உமையால் நடுவுள் நீ இருத்தி. இந்த ரெண்டு ஞானசம்பந்தர் வந்து அந்த ரெண்டையும் கலந்து ஒன்றா கொடுப்பார். உமை புல்குதல் அப்படின்னு பொதுவான நெறியாக இருந்தாலும் அதை பிரிச்சு நமக்கு காட்டியவர் மணிவாசக பெருமான் தான். அது எப்படி பிரிச்சார்னா, உமையால் உந்தன் நடிகருக்கும்னு ஒரு நிலையா பிரிச்சார். இதுவும் அது புணர்ந்த நிலைதான், புல்கிய நிலைதான். இரண்டாவது நிலை உமையால் நடுவுள் நீ இருத்தி என்ற நிலை. இந்த ரெண்டு நிலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதாக சொன்னால், முதல் நிலையிலே உமையால் உந்தன் நடு இருக்கும் அப்படின்னா சிவத்திலே அருள் கலந்து இருக்கின்ற நிலை. சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்திலே அருளானது கலந்த நிலை, அருள் போய் ஒடுங்கிய நிலை. சிவத்திலே அருள் போய் ஒடுங்கிய நிலை அந்தம் என்பதை குறிக்கும். இந்த அந்தம் என்பதாக சொல்லுகின்ற நிலையானது சிவபெருமான் எல்லாத்தையும் ஒடுக்குவார். எவ்ரிதிங் நம என்று சொல்லக்கூடிய உலகம், எந்த உலகமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அண்ட சராசரங்கள்ல எந்த இதா இருந்தாலும் சரி, அது நமல அடங்கிடும். அப்படி நம என்பது அது ஒடுங்கி, அது யகாரமாகிய ஆன்மா ஒடுங்கி, எல்லாம் ஒடுங்குகின்ற பொழுது சிகாரமும் வகாரமும் மட்டும் இருக்கும். இந்த சிகாரம் என்ன செய்யும்னு சொன்னா அந்தத்திலே வகாரத்தையும் உள்ளே இழுத்துக் கொள்ளும். அப்படி அந்தம் என்கின்ற நிலையிலே உமையவள் என்று சொல்லக்கூடிய உமையவள் உந்துடைய நடுவிலே சென்று அவள் புல்குதல் என்பதாக சொன்னால் அந்தம் என்பதை குறிக்கும். அது மகா சங்காரம் என்பதை குறிக்கும். சரி, அந்தம் ஆயிடுச்சே, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டுமே, அதற்காக முதலிலே அவர் வெகே, அதாவது அந்த உலகம் இந்த உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதாக சொன்னால் முதல்ல எது வெளிப்பட வேண்டும் என்பதாக சொன்னால், முதல்ல எது வெளியில வரும் அவர்கிட்ட சொன்னா ஆதியிலே திருவருள் தான் முதல்ல வரும். உமையால் உந்தன் நடிகிருக்கும் என்பது அந்தம், உமையால் நடுவுள் நீ இருத்தி என்பது ஆதி. அருளிலே சிவம் ஒடுங்கிய நிலை இரண்டாவது நிலை மணிவாசக பெருமான் காட்டுவது. முதல் நிலை சிவத்திலே அருள் ஒடுங்கிய நிலை, இரண்டாவது அருளிலே சிவம் ஒடுங்கி நிற்கும். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இரண்டாவதா அங்க இருந்து வெளியில வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய திருவருள் தான் வெளியில வரும். அப்படி இந்த உலகங்கள் உய்விக்க வேண்டும், இந்த உலகம் வாழ வேண்டும்னு சொன்னா அந்த உலகத்திலே எது நிற்கும்னு சொன்னா அருள் தான் முதலாக நிற்கும். எந்த இடமாக இருந்தாலும் உயிர்கள் உய்வு பெற வேண்டும்னு சொன்னா அருள் தான் முன்னாடி நிற்கும். இதை காரைக்கால் அம்மையார் மிக அற்புதமாக இதற்கு ஆணித்தரமான ஒரு நெறியை காட்டி அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது சிவம் உள்ளதான். அப்படி அருள் என்று சொல்லக்கூடிய அருளிலே சிவமானது ஒடுங்கி நிற்கும். எப்படி என்பதாக சொன்னால், இந்த திருவருள் என்பது ஆன்மாக்களுக்கு உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இறங்கி வருகின்ற நிலையிலே ஆதி என்கின்ற நிலையானது இரண்டாவது நிலை. ஆக உமை புல்குதல் என்பதென்ற நிலையிலே இரண்டு நிலைகளை மணிவாசக பெருமான் உமையால் உந்தன் நடிகிருக்கும், உமையால் நடுவுள் நீ இருத்தி, அந்தம் ஆதி என்பதை மிக அற்புதமாக இந்த உயிர்கள் உய்வு பெறுவதற்காக எடுத்த நிலையை சொல்லி திரு சத்திமுற்றம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சத்திமுற்றத்தினுடைய ஒரு தலத்தினுடைய குறிப்பு சொல்லும். முத்தம் என்பதாக அறிவி வழங்கினால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அதற்கான ஒரு புராண கதை தவறாக வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சத்தி முற்றம் போனீங்கன்னா அந்த திருச்சத்தி முற்றத்திற்குரிய அந்த தவறான புராண செய்தியை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. சக்தி முத்தம் என்பது தவறான ஒரு சொற்பிரயோகம், சக்தி முற்றம் என்பதுதான் நம்முடைய நவுக்கரச பெருமான் அப்பர் பெருமான் ஒவ்வொரு பாடலிலேயும் அதை அற்புதமாக எடுத்து வைக்கிறார். சத்திமுற்றம் என்பதாக சொன்னால் என்ன, அப்போ அது பார்க்கணும் இல்லையா. இந்த உமை புல்குதல் என்பதற்குரிய அடிப்படையான சில காரணங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். திருச்சத்தி முற்றம் என்பதாக சொன்னா, இந்த திருச்சத்தி முற்றத்தினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு ஒன்று உண்டு. அது திருச்சத்தி முற்றத்தினுடைய திருப்பதிகம் அப்பர் பெருமானுடைய திருப்பதிகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட திருப்பதிகம் அப்பர் பெருமானுடைய திருப்பதிகம். சக்தி முற்றம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, முற்றம் என்பதாக சொன்னால் என்ன பொருள்? அங்கே சிவபெருமான் என்ன செய்தார்? சிவபெருமான் அருளாகிய சக்திக்கு தன்னை தாரகமாக முழுமையா கொடுத்துட்டார். அம்மா வந்து அங்க வழிபட்ட உடனேயே டோட்டல் கம்ப்ளீட் சரண்டர், அம்மையினுடைய அந்த அருளுக்கு தன்னை முழுவதுமாக தாரகமாக கொடுத்து அம்மையோடு கலந்த நிலை அந்த நிலை திருச்சத்தி முற்றம். முற்றம் என்பதற்கு என்ன பொருள்னா நடு என்று பொருள். இந்த வீட்டுக்கு நடுவுல முற்றத்துல கொண்டு வந்து வைன்னுவாங்க. முற்றம் என்பது வீட்டிற்கு நடு. சக்தி முற்றம், சக்தியினுடைய நடுவிலே உமையாள் உந்தன் நடு இருக்கும், உமையாள் நடுவுள் நீர்த்தினார் பாருங்க, அதுதான் சக்தி முற்றம். சக்தி முற்றத்திற்கு உரிய உண்மையான ஒரு விளக்கம் அப்படின்னு சொன்னா இதுதான். முற்றம் என்பது நடு, அருளினுடைய நடுவில் விளங்கும் பெருமானாக தன்னை முழுமையாக தாரகமாக அங்கேயே கொடுத்துருவார். ஒன்னு. ரெண்டாவது, காஞ்சிபுரத்திலே அப்படிதான், அம்மா வந்து வணங்கி அது அப்படியே கட்டி பிடிச்ச உடனே போதும், அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துடுறார். மங்கை தழுவ குடைந்தார்னார், அப்படியே தழுவி குழஞ்சி போயிட்டார். அப்படியே அந்த நிலையிலே அம்மையோடு அம்மைக்காகவே கொடுத்த நிலை. அங்க போய் நிக்கிறார் யாரு? அப்பர் பெருமான். என்ன கேட்டு நிக்கிறார்? எனக்கு திருவடி தீட்சை குடியான்னு வந்து நிக்கிறார். திருச்சத்தி முற்றத்தில் கோவாய் முடிகி அடுதிறன் கூற்றம் குமைப்பதன் முன் பெண்ணாகடத்துல வந்து கேட்டார், எனக்கு இடபக்குரியும் சூளக்குரியும் பொறித்து வைனார். பெண்ணாகடத்துல கேட்ட உடனேயே பெண்ணாகடத்திலேயே டைரக்ட் அங்கேயே கொடுத்துட்டார். பெண்ணாகடத்துல கேட்டார், அங்கேயே தூங்கானை மாட சுடற்கொழுந்து ஈசர், தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்து ஈசர், திருச்சத்தி முற்றத்திலே சிவக்கொழுந்து ஈசர், அங்கே சுடற்கொழுந்து இங்கே சிவக்கொழுந்து, அங்கே அம்மை இங்கே, அங்க அம்மை தூங்கானை மாட, இங்க அம்மைக்கு பெரிய நாயகி, எங்க சிவக்கொழுந்து ஈசர், திருச்சத்தி முற்றத்துக்கு சிவக்கொழுந்து ஈசர் பெரிய நாயகி அம்மை. பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க கேட்ட உடனேயே கொடுத்தார் இல்லையா. திருச்சத்தி முற்றத்துல தனக்கு திருவடி தீட்சை திருவடி பதிவு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்டுட்டு அவரிடத்திலே திருவருள் குறிப்பை வேண்டி வேண்டி ஒரு பாடல் ஆச்சு, ரெண்டு பாடல் ஆச்சு, மூணு பாடல் ஆச்சு, நாலு பாடல் ஆச்சு, அஞ்சாவது பாடல் ஆச்சு, அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. அப்பர் பெருமானுக்கு வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, இவர் இங்க கொடுக்க போறது இல்லங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சு, பதிகத்தினுடைய நிறைவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அது குறிப்பா ஒரு பாடல்ல சொல்வார், அந்த பாடல் மிக முக்கியமான பாடல், ஆறாவது பாடல்.
நெம்மை நமன் தம மிக்கு விரவி, நெம்மை நமன் தம மிக்கு விரவி, விழுப்பதன் இம்மை உண்தாள் என்ற நெஞ்சத்து, இம்மை உண்தாள் என்ற எழுதிவை ஈங்கு இகழில், எழுதிவை அருளுதி என்பது, அம்மை அருளுதி என்பது, இங்கு ஆரறிவார், இங்கு ஆரறிவார், செம்மை தரு சக்தி
முற்றத்தே உரையும், செம்மை தரு சக்தி முற்றத்தே.
சுடற்கொழுந்து ஈசர் கடந்தை நாயக் தூங்கானை மடம். இதுல ஐந்து பாடல்கள் அருளி செய்த நாவுக்கரச பெருமானுக்கு ஆறாவது பாடல் வர்றப்ப டவுட் வந்துருச்சு, பெருமான் இங்க கொடுக்க மாட்டாரு போல இருக்கு. தூங்கானை மாடத்துல சூளமும் இடமும் பொறிச்சு வைன உடனேயே மூணு பாடல்ல அங்க நிறைவேற்றிட்டார். அங்க முழுமையா அங்கே உணர்கின்றார், திருவருள் குறிப்பு உணர்த்துகின்றது, சரி இங்க கிடைச்சிருங்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு அஞ்சு பாடல்கள் ஆன பிறகு திருவருள் குறிப்பு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. அங்கிருந்து இவர் தான் போயிட்டு இருக்கே தவிர அங்கிருந்து எந்த ஃபீட்பேக்கும் வரல. ஃபீட்பேக் வரணும் இல்லையா? அப்ப அங்கிருந்து ஏன் வரலன்னு பார்க்கிறப்ப ஏதோ ஒரு குறை இருக்கிறதோ ஏதோ ஒன்று நடக்கிறதோ என்பதாகிய நிலையிலே ஒரு மனநிலையிலே ஆறாவது பாடல் அமைக்கிறார். பெம்மை நமந்தமர் மிக்கு விரவி விழுப்பதன் முன் இம்மை முந்தாள் என் நெஞ்சத்து எழுதி வை. இம்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பிறப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன் இல்லையா, திஸ் மொமெண்ட், இந்த நிலை இங்கே எனக்கு அதை கொடு, அப்புறம் பாக்கிறதுங்கிறது அம்மை. இந்த பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ அந்த பக்கம் கொடுக்குற இல்ல அதுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற சிவன் கோயில கொடுத்தா கூட எனக்கு வேணாம். இங்கே வந்து நிக்கிறேன் உன்னிடத்திலே, நான் உன்னிடத்திலே ஒன்றை வேண்டி நிற்கிறேன்னு சொன்னா இங்கேயே எனக்கு கொடுங்கிறார். அப்படி கொடுன்னு கேட்டுட்டு அதற்கான ஒரு காரணம் வைக்கிறார் பாருங்க அப்பர் பெருமான், அசைக்க முடியாத காரணம். இது வந்து சிவபெருமானை வந்து அவரு எதுவுமே பண்ண முடியாத அளவிற்கு சிவபெருமான் அப்படி தட்டு தடுமாறி நிக்கிற ஒரு இடமா வந்து நிறுத்துறார் அப்பர் பெருமான். சொல் வேந்தர் சிக்கனை பிடித்தேன் மாதிரி அப்படி ஒரு பிடிப்பு, இரும்பு உடம்பு பிடி ஒண்ணு பிடிக்கிறார், அசந்துட்டார் இப்படி வைப்பாரா அப்படின்னு என்ன கேக்குறாரு பாருங்க. இதுல இன்னொன்னு டபுள், ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிப்பாரு, ஒன்னு இவருக்கும் பயன்படணும் இன்னொன்னு சிவபெருமானுக்கும் அது உணர்த்தணும். இம்மை உண்டால் என் நெஞ்சத்து எழுதி வை அப்படின்னு கேட்டுட்டு இதுதான் என்னுடைய விண்ணப்பம், இந்த விண்ணப்பத்தை இந்த இடத்திலே இதை பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லி இங்கு இகழில், இங்கு இகழில் என்பதாக சொன்னா இப்ப இதை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னா நான் வச்சது ஒரு ப்ரப்போசல், அந்த ப்ரப்போசல் இம்மிடியட்டா நீ இங்க ரிஜெக்ட் பண்ற, இங்க ரிஜெக்ட் பண்ணா வேற இடத்துல கொடுக்கறாரு இல்லங்கிறது வேற விஷயம். இஃப் யூ ரிஜெக்டட் இங்கு இகழில், இந்த ப்ரப்போசல் நான் வச்சத நீ ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னா அம்மை அடியேற்கு அருளுதி. நீ நினைச்சிட்டு இருக்கலாம் ஓ இங்க வேண்டாம் தூங்கா இது திருச்சத்தி முற்ற வேண்டாம், வேற எங்கேயாவது ஒரு கோயில்ல இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். நிச்சயமா நீ கொடுப்பேங்கிறது உண்மைதான், ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஒன்றை ஒன்று உணர்த்துகின்றேன், ஒன்று உனக்கு உரைப்போம் கேள்வி. அம்மை அடியேற்கு அருளுதி என்பது இங்கு யார் அறிவார், இங்கு யார் அறிவார். இப்ப அப்பர் பெருமான் கூட நிக்கிறாங்க, திருச்சத்தி முற்றத்தை சேர்ந்த அத்துணை மக்கள் பெருமான் அப்பர் பெருமானோடு வழிபாடு செய்து அவரோடு அந்த பாடலை பாடிக்கொண்டு அவரோடு இருக்கின்ற அந்த அடியார் திருக்கூட்டம், அப்பர் பெருமான் கேட்கிறாரு திருவடி தீட்சை வேண்டும்னு, சிவபெருமான் கொடுக்க போறாருன்னு நினைச்சிட்டு இதை பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. சிவபெருமான் இப்ப அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுக்க போகின்றார் அப்படின்னு நின்று கொண்டு இருக்கின்ற நிலையில நீ இங்க கொடுக்காம வேற இடத்துல கொடுத்தேன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் நீ அந்த பக்கம் கொடுத்துட்டேன்னு சொன்னா? திருச்சத்தி முட்டத்திலே எனக்கு நான் கேட்டு நீ அங்கே கொடுக்கவில்லை என்பதாக சொன்னால் இங்கே இருப்பவர்கள் ஏதோ அப்பர் பெருமான் கேட்டாரு திருவடி தீட்சைன்னு, அந்த திருவடி தீட்சையை சிவபெருமான் கொடுக்கவில்லை அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஒன்று உனக்கு அது இழுக்காக வந்து முடியும், அடியார் பெருமாக்களாகிய நாங்கள் உன்னிடத்தில எந்த விருப்பத்தை வைத்தாலும் வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்ற நிலையிலே உன்னிடத்திலே வச்சிருக்கிறோம், நீ வைத்த அந்த வேண்டுகோளை நிறைவேற்றாமல் விட்டு விட்டாய் என்பதாக சொன்னால் இழுக்கு உனக்குதான் போய் சேரும். இங்க எனக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றலன்னு சொன்னா யாருக்கு அதனால இழுக்கு என்பதாக சொன்னால் உனக்குத்தான் அப்படிங்கறத ஒன்று உணர்த்தி இதை நீ இங்கேயே செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும், தனக்கு இங்கே அந்த திருவடி தீட்சை அருள வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பையும் அதிலே வைத்து இங்கே நீ விட்டுவிட்டாய் என்பதாக சொன்னால் இங்கே இருப்பவர்கள் அறிந்து கொள்ளாமல் போகின்ற நிலையிலே உமக்கும் இழுக்காக வந்து நிலையும், நான் கேட்ட இடத்திலேயே எனக்கும் அந்த திருவடி தீட்சை கிடைத்தவாறு ஆகும் என்கின்ற இரண்டு குறிப்புகளையும் அப்பர் பெருமான் இங்கே அமைத்து, இங்கு இகழில் அம்மை அடியேற்கு அருளுதி என்பது இங்கு ஆரறிவார் என்பதாக சொல்லி அப்பர் பெருமான் நிறுத்திய இந்த திருச்சத்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே சிவக்கொழுந்து ஈசராக விளங்குகின்ற பெருமான் அம்மைக்கு தன்னை தாரகமாக முழுமையாக கொடுத்த இடம் அது. அந்த இடத்துல சத்திமுற்றத்துல உனக்கு இங்க இல்ல, திருநல்லூருக்கு வா, இங்க டோட்டலி நான் டெடிக்கேட்டட் டு அம்மை, அம்மைக்கு என்பதாக நிறுத்திய நிலையிலே இங்கே அப்பர் பெருமான் அமைத்த அந்த வேண்டுகோளுக்கு திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய திருநல்லூருக்கு வர சொல்லி கொடுக்கின்றார். திருச்சத்தி முற்றம் என்பது இது ஒரு பக்கம் உமை புல்குதல் என்கின்ற நிலையிலே நிற்க, காஞ்சிபுரம் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கின்ற ஒரு வரலாறு, அங்கேதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மிக அற்புதமான பதிகங்கள். ஆக அங்கேயும் அம்மையினுடைய மங்கை தழுவ குழைந்த நிலையிலே நிற்கக்கூடிய பெருமானாக உமை புல்குதல் என்பதாகிய நிலையை காட்டும் நிலையாக அமைந்தது. ஆக திருவடி பதிவு வேண்டும் என்பதாக கேட்ட அப்பர் பெருமானுக்கு திருச்சத்தி முற்றத்திலே அமைத்து கொடுக்காமல் திருநல்லூருக்கு வா என்பதாக சொல்லி நினைந்துருகும் அடியாரை ஐய வைத்தார், நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார் என்பதாக சொல்லி அங்கே எங்க கொடுத்தார்,
திரு
நல்லூரிலே அவருக்கு திருவடி பதிவானது விளங்கியது. இதுல வெம்மை நமண்டமர் மிக்கு விரவி விழுப்பதன் முன் கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் என்பதாக சொல்லி திருவடி பதிவு என்பதாகிய அந்த திருவடி தீட்சையானது எதை குறிப்பிடுகின்றது என்பதற்கு ஒரு குறிப்பு சொல்லுது. அப்பர் பெருமானை பொறுத்தவரையிலும் இவர் வைக்கின்ற வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, திருவடி பதிவு எதற்காக நான் கேட்கிறேன் என்பதற்காக சொல்லுகின்றார், வெம்மை நமந்தமர் மிக்கு விரவி விழுப்பதன் முன், நமன் என்று சொல்லக்கூடிய நமவரத்துக்கு முன்னாடி எனக்கு நீ அந்த எதை கொடுத்துரு, திருவடி தீட்சையை கொடுத்து விடு. முதல் பாடலையும் சொல்லுவார், கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் மூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை என்பதாகிய நிலையிலே திருவடி பதிவு என்பதற்கு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி மேல நம்ம போலாம். அப்பர் பெருமான் தில்லை தரிசனமாக அமைத்த நிலையிலே அங்கே அவர் என்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புறார். ஆக அன்பு பெருகுகின்ற நிலையிலே அங்கே வழிபாடு நிகழ்கின்றது தில்லையிலே. அப்பர் பெருமானுடைய ஒவ்வொரு நிலையாக அந்த பார்க்கின்ற பொழுது தில்லை தரிசனம் என்பதாக சொல்லிய தில்லை தரிசனத்திலே அன்பு ஆளிக்கும் நிலை, அன்பானது உள்ளுக்குள்ளே பெருகுகின்றது. அன்பு பெருக 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 என்ன ஆகும், அந்த அன்பினுடைய பெருக்கத்தின் காரணமாக இந்த ஆன்மாவானது உருக்கம் ஏற்படும், ஆன்மாவிற்கு உருக்கம் நிகழும். அப்பொழுது ஆன்ம உருக்கம் என்பதாக சொல்லி ஆன்ம உருக்கமானது அன்பு பெருக பெருக அந்த ஆன்ம உருக்கம் நிகழும். ஆன்ம உருக்கம் நிகழ்கின்ற பொழுது அருள் உள்ளே பெருகும், அருளிலே ஆன்மாவானது உள்ளுக்குள்ளே இருந்து அதனோடு சேர்ந்து அனுபவம் பெறும். என்பு ஆளிக்குமாறு என்கின்ற நிலையிலே இப்பொழுது உடல் உயிர் என்ற இரண்டு நிலை இருக்கு. உள்ளுக்குள்ளே நிகழ்வது என்னன்னு சொன்னீங்கன்னா அன்பு பெருகுதல், அன்பு அருள் என்கின்ற நிலை. அன்பு பெருக பெருக அங்கே அருள் என்ற ஒன்று நமக்கு உள்ளே இருக்கிறது. இந்த அருளிலே என்ன செய்யும், இந்த ஆன்மாவானது அந்த அன்பின் பெருக்கத்தினாலே ஆன்ம உருக்கத்தினாலே அந்த அருளோடு கலந்து விடும். ஆன்மா அருளோடு கலந்துருச்சுன்னு சொன்னா அப்ப உடல் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அதுதான் அங்க சைவ சித்தம். ஆன்மாவானது உடலோடு அந்த அருளோடு கலந்த நிலையிலே நிற்கின்ற பொழுது இந்த உடல் எப்படி நிகழும்னு சொன்னா, இந்த உடலிலே கண்ணீர் பெருகி ஓடும். வெளியிலே இந்த உடலிலே குறிப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கண்ணீர் பெருக்கம் நிகழும். அந்த உடல் முழுவதும் சுத்த தேகமாக விழுங்கும். அந்த உடலை பார்த்தாலே உடனே நீங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருவதிகையில் அப்படியே கைகூப்பி தன்னை எறியாமல் வணங்குகின்றார்கள் அப்பர் பெருமான். அந்த உடலினுடைய நிலை பார்க்கின்ற பொழுது உடல் சுத்த தேகமாக விளங்கும், தூய்மையாக விளங்கும், ஒவ்வொரு அணுவும் தூய்மையாக விளங்கும். ஆனா ஆன்மா என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஆன்மா இந்த உடலை விட்டு
அப்ப என்ன ஆகும், உடலானது சுத்தமாக இருந்தாலும் நமன் வந்து அப்படி கொக்கி போட்டு இழுத்துட்டு போக சான்சஸ். இப்படி ஆன்மாவானது அருளோடு கலந்துடலாம், ஆனால் கலந்த நிலையாக இருக்கின்ற பொழுது அப்ப இது உடலினுடைய கருவிகள்லாம் அதற்கு பயன்படாது. அருளோடு கலக்கின்ற நிலையில இதுவரையிலும் கருவிகளை வச்சுக்கிட்டு உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே அன்பு பெருகி 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 பக்குவமான பிறகு அது அருளோடு கலக்கின்ற பொழுது இந்த உடல் கருவிகள் எல்லாம் அதற்கு எதுவும் பயன்படாமல் அது தானாக அந்த சிவத்தோடு கலந்து நிற்கும். ஆனா இந்த உடலை வெறும் சுத்த தேகமாக மட்டும் வைத்து விட்டால் என்ன ஆகும்னு சொன்னா இந்த உடலை காலன் வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனாலதான் அதை குறிப்பா சொல்றார், கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன். அங்கேயே கொடுத்தாரு, சூளம் பொறிச்சாரு, இடமும் பொறிச்சாரு, சூளம் இடமும் எல்லாம் அங்கே தூங்கானை மாடத்திலே பொறித்ததற்குரிய அதன் பொருள் என்ன என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் உடலை என்ன பண்ண வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த உடல் சுத்தமாக நிற்கின்ற உடலாக இருந்தாலும் பத்தாது, இந்த உடலை இன்ப தேகமாக மாற்ற வேண்டும், இன்ப வடிவாக மாற்ற வேண்டும், இன்புறு தேகமாக மாற்ற வேண்டும். ஆக இன்புறு தேகமாக அது இருந்தா மட்டும்தான், ஆக இந்த உலகத்திலே ஞானிகள் அந்த இறைவனோடு கலக்கின்ற பொழுது உடலை இங்கே விட்டு சென்றதாக எந்த சரித்திரமும் கிடையாது. இங்கே திருமுறைகள் ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்களுக்கு சமாதி உண்டு, வைகண்டாருக்கு சமாதி உண்டு, அருள்நந்தி சிவத்திற்கு சமாதி உண்டு. ஆனால் திருமுறை ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சமாதி கிடையாது. எல்லாம் அந்த உடலோடு, உடலை யாராவது விட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த உடலுக்குரிய அந்த நிலை வினைப்பகுதி இங்க தங்கிடும். ஆக இதை நல்லா புரிந்து கொண்ட நாவுக்கரசு பெருமான், எனக்கு உருக்கம் நிகழ்ந்தது, எல்லாம் நிகழ்ந்தது, அப்படி போய் அருளோடு கலக்கின்ற நிலைதான். ஆனா இந்த உடலை இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா அது தவறாக முடிந்து விடும். இந்த உடலும் இந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதியை அது பெற வேண்டும். அந்த இன்ப அனுபவத்தை பெறும் தகுதியை கொடுப்பதுதான் திருவடி பதிவு என்பது. அப்ப அந்த திருவடி பதிவிலே என்ன நிகழ்கின்றது என்பதாக சொன்னால், அந்த தேகத்தை இன்புறு தேகமாக மாற்றுதல், அன்புறு தேகம், அன்பு அருள் இன்பம், அன்பு என்கின்ற நிலை, அருள் என்கின்ற நிலை, இன்பம் என்கின்ற நிலை, அப்படி அமைகின்ற பொழுது இந்த அவயம் முழுவதும் கோல் தேன் கொண்டு அவயவம் செய்தனன், அதுதாங்க இன்ப தேகம். அதுவரையிலும் மணிவாசக பெருமானுக்கு திருவடி தீட்சை நடந்த பிறகு அது இன்ப தேகமாக மாறியது. ஆக அதைத்தான் இங்கேயும் கேட்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமானும், கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் உன்னுடைய திருவடி எனக்கு வை. இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலும் துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்து ஒழிந்தேன் அப்படி சொல்றார் இல்லையா. அப்ப இந்த தேகத்தை இங்கே விட்டு செல்லாத நெறிதான் சைவ நெறி, இதுதான் சித்தாந்த நெறி. இதற்கு ஒழிவு இல் ஒடுக்கம், ஒடுக்கம் என்பது ஒழிவு இல்லாத ஒடுக்கம், கொஞ்சம் கூட ஒடுக்கமும் ஒழிவு இல்லாம இருக்கணும், அருளும் ஒழிவு இல்லாமல் இருக்கணும், ரெண்டும். அருள் பெருமானுடைய அருள் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒழிவு இல்லாத, ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் பாக்கி வச்சுட்டு கொடுப்பாரா, இல்ல இல்ல, தாரா அருள் ஒன்று இன்றியே முழுமையான அருள். அப்படி முழுமையான அருளை கொடுக்கின்ற அவருக்கு நம்மையும் முழுமையா கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன உடலை விட்டுட்டு நீ மட்டும் போறது உள்ள, இந்த உடலை வைத்துக் கொண்டுதானே பெருமானே உன்னை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த உடலை ஒழிக்காமல் பெருமானோடு கலத்தல் ஒழிவியல் ஒடுக்கம், உடலை ஒழிக்காமல் பெருமானோடு கலத்தல் மரணமிலா பெருவாழ்வு, உடலை ஒழிக்காமல் பெருமானோடு கலத்தல் கோல்தேல் கொண்டு அவயவம் செய்தல் இன்புறுதே. இதுதான் முக்கியமான சைசித்தாந்த நெறி, இதுதான் திருவடி பதிவு. திருவடி பதிவுன்னு சொன்னா அவர் ரெண்டு காலையை எடுத்து தலையில வச்சு ஒரு பிரஸ் பண்றது கிடையாது. தேகத்தை இன்புறு தேகமாக மாற்றுதல் என்பதுதான் திருவடி பதிவு. திருவடி பதிவு நனைந்தனைய திருவடின்னு சொன்னா அதுல சொல்லுவார் அந்த பாடல்ல, இனம் துருவி மதுவாய்ப்பில்கி
இனமலர்கள் மோத வேண்டும் மதுவாய்ப்பில்கி,
அது கோல்தேன் கொண்டு அவயம் செய்கின்ற நிலை. அப்படி இந்த அவயவம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியிலிருந்து பார்த்தால் அது அப்படியே நம்முடைய உருவமாக இருந்தாலும் பெருமானுடைய அந்த உருவம் இன்புறு தேகம்,
இப்ப எப்படி அனுபவிச்சுட்டு இருந்தது? ஆன்மா மட்டும்தானே உள்ள போய் அனுபவிச்சுட்டு இருந்தது. இப்ப ஆன்மா என்பது எப்படி உள்ளுக்குள்ளே அனுபவித்ததோ அதை உடலையும் உள்ளுக்குள்ள வாங்கிடும். முதல்ல இருந்த நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, உடல், உடலுக்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே சிவம் என்பதாகிய நிலை முதல் நிலை. அருள் என்ற நிலையானது ஆன்ம உருக்கம் நிகழ்ந்து ஆன்ம உருக்கம் அருளை பெருக்குகின்ற பொழுது என்ன ஆகும்? முதல்ல சிவம், சிவத்துக்குள்ள உயிர், உயிருக்குள்ள உடல். ஆக ஒழிவு இல்லாமல் ஒடுங்குகின்ற நிலைக்கு ஒழிவு இல் ஒடுக்கம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, இதுதான் இன்பூர்வமாகிய நிலை. அப்படி இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள்ளுதல் தான் சைவ நெறி. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வாக பின்னே விரிந்தது நம்முடைய வள்ளல் பெருமாள். அப்படி அதுதான் முக்கியமான அந்த பாடல் தான் குறிப்பு. இப்ப நம்ம சொன்னதுக்கான முழுமையான தொகுப்பு அப்படின்னு சொன்னா, தொகுப்புரைனா ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா, அன்பு, அருள், இன்பம் என்ற மூன்று உருவமும் நிகழ்ந்த அந்த நிலையை மணிவாசக பெருமானுக்கு, நம்முடைய நாமக்கரச பெருமானுக்கு, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் செய்த நெறியாக இந்த கைவிட்டான நெறி. இதுதான் திருவடி பதிவு என்பது. அதைத்தான் திருநல்லூரிலே அவருக்கு வழங்கினார் என்பதாக சொல்லி, ஆண் ஆகம் என்பதாக காதல் செய்த நிலை. ஆணாகம் என்பதற்கு ஒரு இன்னொரு பொருள் என்னன்னா, பெண் சுமந்த பாகம் தான் ஆணாகம். ஆணாகம் என்பதாக இங்கே குறிப்பிடுவார். பாடல் படிங்க. நம்ம திருப்பி தேவாரத்துக்கு வந்துட்டோம், சோ அதுக்காக பூனாகம் பாகமாக புல்கி அவளோடும் ஆண் ஆகம் காதல் செய் ஆமாக்கூர் அம்மானே. ஆணாகம் என்பது பெண் சுமந்த பாகம். பெண் சுமந்த பாகங்கிறது வேற ஒண்ணு இல்ல, திருப்பி உமையாள் வந்த நடு இருக்கும், உமையாள் நடுவுள் நீ இருக்கும் நிலை. ஆக பெண் சுமந்த பாகம், என் நடுவுல இருக்காயா பெருமான், அருள் நான் இருக்கின்றேன். அப்படி அருளாக நிற்கின்ற அம்மை சிவத்தை தாங்கிய நிலை பெண் சுமந்த பாகம். அப்படி நின்று இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் அருளாலே ஆழ்வித்து அந்த உலகத்து உயிர்களால் அனைத்தையும் வாழ்விக்கும் பெருங்கருணை, பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெருங்கருணை, அத்துணையும் இதிலே அடங்கும் ஆணாகம் என்ற ஒரு சொல்லிலே. ஆணாகம் காதல் செய் ஆமாத்தூர் அம்மானை, காணாத கண்ணெல்லாம் குருட்டு கண்கள். இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கண் இருந்து என்னையா பிரயோஜனம். கண்ணாலே அந்த பெருமான் திரு அமாத்தூர் பெருமானை போய் வழிபட்டுட்டு வரணும், இல்லைன்னு சொன்னா அந்த கண்ணுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு அப்படி, காணாத கண்களாக அமைத்த அவர் ஐந்தாவது பாடலிலே நெறி பற்றி சொல்லுவார். தாங்குகின்ற பொழுது அந்த வேடத்திற்குரிய ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, நெறி இருக்கிறது.
அந்த நெறியில இல்லைன்னு சொன்னா அந்த வேதத்திற்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதாக சொல்லி இந்த காலத்துல பல சாமியார்கள் வருவாங்க. 20ஆம் நூற்றாண்டுல பார்த்து ஏமாந்துறாரு. வேத நெறி நில்லார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வேட நெறி நில்லா வேடமும் வேடமே. திருமந்திரத்தில் இதை மிக அற்புதமாக அருளி செய்வார் நம்முடைய திருமூலத்தேவன் நாயனார். இவர் கொஞ்சம் அப்படி வேட நெறி நில்லா வேடமும் வேடமேன்னு சொல்லிட்டார்ல, அவர் என்ன பண்றார், ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு புளியம்பல வரா பலாரால் அப்படி எடுத்து ஒரு டப்புன்னு அடிப்பார். 240வது மந்திரம் 13வது தலைப்புல அரசாட்சி முறையில வருது அது.
வேட நெறி நில்லா
தவறாத நிலைன்னு சொன்னா இதுவும் ஒண்ணு. யாராவது வேடத்தை போட்டு சுத்திட்டு இருக்கானா ஒழுங்கா இல்லாம வேட நெறி இல்லாம புடி அவனு. இப்படி அரசாங்க முறை என்பதாகிய நிற்கின்ற நிலையிலே வேட நெறி பற்றி வேட நெறி நில்லார் வேடம் பூந்து என்ன பயன் என்பதாக கேட்கிறார். ஆனால் அடியார்களை பொறுத்தவரையிலும் வேடத்தையே சிவமாக தொழுதல் என்பது நெறி. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். அவர் வேடத்தை பார்த்து வேடத்தையே சிவமாக கருதுகின்ற நிலை. அந்த விழா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய சிந்தை இடையரா அன்பு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு கடைசியில அந்த விழா திருவேடம். அந்த விழா திருவேடம் 12வது சூத்திரத்திலே செம்மலர் நோண்டாள் சேரலோட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே குரு சங்கம லிங்க வழிபாட்டினுடைய தத்துவத்தை கடைசி சூத்திரத்திலே வைத்து அற்புதமாக எடுத்து காட்டிய நிலை. இதெல்லாத்தையும் தொகுத்து வேட நெறியில்லா வேடமும் வேடமே என்பதாகிய நிற்கின்ற அந்த நிலையிலே பாடல் நெறி என்பது இறைவனுக்கு துதி இறைவனை பக்தியால் மலர்தூவ நிற்கும் நெறியாக அதை செலுத்தி பாடும் பணியே பணியாய் அருளும் நெறியை எனக்கு வழங்க வேண்டும் என்பதாக அமைத்து பைன் கொன்றை தாரை பெருமான் அணிந்திருக்கும் நிலை பிரணவம் என்ற குறிப்பினை அது குறித்து சூடல் நெறி நின்று சூளம் தேர் கை என்பது மும்மல நாசத்தை குறித்து ஆடல் நெறி நிற்றல் என்பது அனுபவத்தை குறித்தல். இதெல்லாம் உட்பொருளை மட்டும் அங்கங்க குறிச்சிட்டு சொல்லிட்டு பாடல் நெறி பாடும் பணியாக நிற்கும் நெறி மனம் மொழி மெய் மூன்றும் கலந்த நெறி அதுதான் பக்தி என்பது. பக்தி என்பதை பாடும் நிலையாக அமைத்து பயன் கொன்றை என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே பிரணவ நிலை என்பதை பிரணவத்தினுடைய குறிப்பினை கொன்றை என்ற மலர் உணர்த்தும். ஆடல் நெறி என்பது அனுபவத்தை உணர்த்தும். ஆடல் நெறி எப்படி அனுபவத்தை உணர்த்தும் சொன்னா நிருத்த தரிசனம்னு 31வது திருப்பதிகம் நம்முடைய கண்டப்பத்து உண்டு. அதுதான் ஆடல் நெறி என்பதை அனுபவத்தை எவ்வாறு விளைவிக்கும் என்பதை கண்டப்பத்து 31 9வது பாடல் ரொம்ப குறிப்பாக
பாங்கே நாடும் பாரீசர்
என்பது அந்த ஆடல் நெறி என்ன செய்தது என்பதாக ரொம்ப அற்புதமா அந்த ப்ராசஸ் என்ன நிலையில இருந்தத எந்த நிலைக்கு கொண்டு போயிட்ட அப்படிங்கறத இந்த ஆடல் நெறி அவர் எடுத்த பொற்பாதம் தான் இது அத்தனையும் செய்து. ஆடல் நெறியிலேயே இன்னையும் குறிப்பா பார்க்கின்ற பொழுது அவர் எடுத்த பொற்பாதம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த எடுத்த பொற்பாதமாக விளங்குகின்ற ஒன்று பாங்கியினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர உழப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வான்கருணை தந்தானே. அப்ப கீழே இருந்த நிலை பாங்கியினோடும் பரிசொன்றும் அறியாத நிலை கொடுத்த நிலை வான்கருணை. அப்படி இது செய்தது எதுன்னு சொன்னா அவனுடைய ஆடல் நெறி என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அந்த நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆடல் தான். அந்த ஆடல் செய்தது எது என்பதாக சொன்னால் எனக்கு இந்த அனுபவம் கீழே இருக்கக்கூடிய என்னை மேலே கொண்டு போய்ச்சது. நாயேனை என்பதாக சொல்லி வான்கருணை தந்தானே. கீழே இருந்த நிலை நாயேனை என்ற நிலை, மேலே போய் முடிந்த நிலை வான்கருணை வான்கலந்த நிலை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாய் என்பதற்கு ஆங்கிலத்தில் DOGG, இது கீழே இருந்த நிலை. மேல போனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல ஆயிடும். GOD, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட நிலை, அதுதான் ஆடல் நெறி. இந்த ஆடல் நெறி என்பது நாயேனை நாங்கள் குறிப்பிட்டு வான் கருணையாக நிற்கின்ற நிலை, தன்னையே கொடுத்த நிலைதான் வான் கருணை என்ற சொன்னார் இல்லையா. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்பை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை. இந்த வான்கருணை அங்கேயும் சொல்றார். அப்ப வான்கருணையினுடைய அந்த சிறப்பு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. மணிவாசக பெருமான் ஆடல் நெறி கண்டப்பத்தில் ஆடல் நெறிக்கு 9வது திருப்பாடல் ஈடு இணை கிடையாது. அப்படி ஆடல் நெறி நின்றான் ஆமாத்தூர் அம்மாந்தன் வேட நெறி நில்லா வேடமும் வேடமே என்பதாக சொல்லி 6வது திருப்பாடலிலே தலை வணங்குவதற்கு உரியது, அது தலைவனை வணங்குவதற்கு உரியது. அந்த தலைவன் தேவருக்கும் தேவராக விளங்கக்கூடிய சிவம், சிவன் ஒருவனே தெய்வம் என்பதாக குறிக்கும் நெறியை சொல்லுவது 6வது
பாடல்.
செய்தியை சொல்லி கண்ணுடைய நெற்றியான் யாவரும் சென்றேத்தும் ஆமாத்தூர் அம்மானை தேவர் தலைவனங்கும் தேவர்க்கும் தேவனே, தேவர்க்கும் தேவனாக விளங்கக்கூடியவன் எங்கள் பெருமான், சிவத்திற்கு மேல் தெய்வம் வேறு ஒன்று இல்லை என்பதாக நிறுத்தும் நிலையிலே அப்பர் பெருமான் இந்த தேவர்க்கு தேவனாக விளங்குகின்ற பெருமானை பல இடங்களில் சொல்லுவார். அதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு ஆதி புராண திருக்குறுந்தொகை என்பதாக சொல்லி ஒரு திருக்குறுந்தொகை உண்டு. அதுல 4வது பாடலும் 5வது பாடலும் சிவத்தை சிவமானது எல்லா தேவர்களுக்கும் தேவராக விளங்கக்கூடியது, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை என்பதாக அந்த சிவத்தினுடைய பதி உண்மையை எடுத்து காட்டுவார். வாது செய்து மயங்கும் மனத்தராய் என்பதாக சொல்வார்.
வாது செய்து மயங்கும் மனத்தராய்.
சிவம் ஒருவனே பதி, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை. ஆக அதை நிறுத்தும் இடமாக ஆறாவது திருப்பாடல் நிற்க, ஏழாவது திருப்பாடலிலே நா பற்றி சொல்லுகின்றார். கூறும் நாவே முதலாக நிறுத்தி மாறாத வெங்கூற்றை மாற்றினார். கூற்று என்பதாக சொல்லக்கூடிய கூற்றுவனை எட்டி உதைத்து தள்ளுகின்ற இடம் எதுன்னு கேட்டா ஆமாத்தூர். ஆமாத்தூர் பெருமானை வழிபட்டீங்கன்னு சொன்னா கூற்றுவனை கண்டு பயப்பட தேவையில்லை, யமன் வருவான்னு பயப்படவே தேவை. அப்படி மாறாத வெங்கூற்று அந்த கூற்றுவனை மாற்றும் நிலை, மாற்றும் நிலை எப்படின்னு சொன்னீங்கன்னா, போற்றி என்றும் புரண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாமரை தாழ்வுறும் குற்றமன்னதோர் கொள்கை என் கொள்கையே என்பதாக சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் திருத்தலகத்தில் சொல்வார். அப்படி குற்றவன் வருவதை மாற்றக்கூடியது அன்பு, அந்த அன்புக்கே அந்த ஆற்றல் உண்டு என்பதாக சொல்லி ஆற்றல் மிக்க அன்பு என்பதாக குறிப்பிடுவார். எட்டாவது திருப்பாடலிலே செவி பற்றி குறிப்பிடுவார்.
தலை மகன்றன்
நமசிவாய் ரெண்டு குறிப்பு. அப்படி இறைவனுடைய அந்த திருச்செவி, அந்த செவி என்பது அந்த நம்முடைய செவியானது இறைவனுடைய அந்த திரு புகழை கேட்கின்ற அந்த நிலை. அப்படி கேளாத செவிகள் எல்லாம் அது செவிடு என்பதாக குறிப்பிட்டார். 9வது திருப்பாடலிலே 8வது திருப்பாடல் ராவணன் பற்றிய குறிப்பு. அதனால்தான் நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்றேன். தாளால் அரங்கன் தோல் சாய்த்த தலைமகன் தன் நாள் ஆதிரை என்பதாக குறிப்பிட்டு ராவணனை அருள் செய்த நிலையை 8வது பாடல் சொல்லி 9வது பாடல் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய வரலாறு ஒப்பளக்கும் தன்மை ஏதோ யாராவது ஒருத்தன் தேடிட்டு வந்தான்னு சொன்னா அவனுக்கு சொல்லி அனுப்புங்க பெருமானுடைய தன்மை இது என்பதாக. ரெண்டு பேரும் தெரியாம மேலையும் கீழையும் தேடிட்டு இருந்தான் அப்படின்ற அந்த வரலாற்றை சொல்லி இந்த அற்புதமாக ஒப்பளக்கும் தன்மையை கடந்த நிலையிலே நிற்பது. வள்ளல் கழல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கை, வாழ்க்கையிலே ரொம்ப எளிமையான முறையை நம்முடைய திரு இருக்கு குறளிலே திருவாரூர் பதிகத்திலே மிக அற்புதமாக வாழ்க்கை என்பதற்கு ரொம்ப எளிமையா நீ அந்த முக்தியை அடையலாம். ஒண்ணு இல்ல, திருவாரூர் திருப்பதிகம் 484 திரு இருக்கு குறள்னு ஒரு பதிகம், அது முழுவதும் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை நெறி எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நெறியாக சொல்வார்.
சித்தம் தெளிவிற்காய்
Yeah.
வாழ்க்கை,
வாழ்க்கையினுடைய நெறி. இதை திருஆரூர் பதிகத்தில முழுமையாக ரொம்ப முக்கியமா வெய்ய வெய்ய வினை தீர ஐயன் அணியாரூர் செய்ய மலர் தூவ வையம் உமதாமே. அப்புறம் என்ன உங்களுக்கு வேண்டும்
வாழ்க்கையில? த ஹோல் வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். அப்படி இறைவனுடைய பக்தி மலர் தூவ முக்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த அளவிற்கு சைவ சித்தாந்தம் தான் எளிமை நெறி, எளிமையாக இயல்பாக சொன்ன ஒரே சமயம் சைவம் தான். அதுல வள்ளல் என்பதை அம்மா வந்துறாங்க, அங்கேயும் சொல்றாரு இங்கேயும் சொல்றாரு வள்ளல்
குறிப்போம்.
அப்ப வள்ளல் கடல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கையும் சொல்லி பத்தாவது திருப்பதிகள் பத்தாவது பாடல் அற்புதமான பாடல்.
பிச்சை பின்சார
ஒண்ணு.
நெஞ்சம். இப்ப நிச்சல் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே என்பதாக சொல்லி இதுல ஒரு அற்புதமான ஒரு குறிப்புங்க. பிச்சை பிறர் பெய்ய பின்சார போறாரு பெருமான் பிச்சைக்கு. இந்த பிச்சைக்கு போறதே பெரிய ஒரு ஒரு டாஸ்க். பெருமான் போகின்ற அந்த பிச்சையை பற்றி பல இடங்கள் பல நிலைகளிலே இங்கித மாலையில பார்த்திருக்கிறோம், அப்பர் பெருமான் பார்த்திருக்கிறோம், ஞான சம்பந்த பெருமான். இந்த ஒரு இடத்துல ஒரு இன்னொரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுக்கிறார். பிச்சைக்கு இவர் போறாருன்னு சொன்னா பிச்சைக்கு போன இடத்துல இருக்கிற அந்த போட வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, உள்ள கூட வந்தாலும் சரி, இவரை பார்த்த உடனே இவரு பிச்சை போட்டதை வாங்கிட்டு போன உடனே தே ஸ்டார்டட் ஃபாலோயிங். இப்படி பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வந்துட்டு இருக்குது. பிச்சை கொடுக்கின்ற நிலை ஒன்று, இரண்டாவது பிச்சை போட்டதுக்கு அப்புறம் பின்சாருகின்ற கூட்டம் ஒன்று. பெருமான இதைய வள்ளுவ பெருமான் ஒரு இடத்துல காமத்துப்பாலே சொல்லுவார். அதாவது தலைவன் தலைவி ரெண்டு பேரும் தலைவிக்கு எப்பொழுதுமே துன்பமா, எப்பொழுதுமே துன்பம். தலைவன் உள்ள கூட சேர்ந்தாலும் துன்பம், தலைவனை விட்டு பிரிஞ்சாலும் துன்பம். அதனால தலைவியினுடைய அந்த தன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார், பெறாமை அஞ்சும். ஐயோ கிடைக்குமோ கிடைக்குமோ கிடைக்குமோ, இது கிடைக்குமோன்னு அஞ்சும். பெறாமை அஞ்சும் பெரின், அப்பா கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைத்து விட்டது, இவ்வளவு நாளா நீ கேட்டுட்டு இருந்தியே கிடைச்சிருச்சு. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும். அப்பயும் பெற்றுவிட்டால் ஒன்று ஆடிச்சா அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் என்ன பார்த்துன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருமே. அப்ப பிரிவு என்கின்ற துன்பம், அதனால சொல்லுகின்றார் பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும். அராயிடும் வைத்து என் நெஞ்சு எப்பொழுதுமே துன்பம். அந்த நெஞ்சுக்கு எப்படின்னா பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும், அதுதான் அந்த நெஞ்சத்தினுடைய தன்மைன்னு சொல்லுவார். அப்படி பெருமான் பிச்சைக்கு வருகின்ற வரமாட்டாரா நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி நீங்க நிற்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா வருவாரு பிச்சைக்கு வந்து அவர் உங்களை கூட்டி செல்லாமல் அப்படியே வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார்னு சொன்னா பிரிவுக்கு இப்பொழுது அஞ்சுவீர்கள். அதைத்தான் மணிவாசக பெருமான் சொல்லுவார் அன்னை பத்தில் இப்பெல்லாம் நம்பர் டக்கு டக்கு சொல்லுகின்ற நிலை பெரும் பிரிவு அஞ்சும். ஆக இந்த நிலையிலே நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இறைவனை நாள்தோறும் நினைக்க வேண்டும், நன்று நாள்தோறும் மலர்த்தூவ அப்படின்னு பல இடங்களை சொல்வார். அப்படி பெருமானுடைய இந்த நாள்தோறும் வணங்குதல் என்கின்ற நெறி அதை அப்படியே அடியொற்றி 15வது நூற்றாண்டிலே அருணகிரிநாத பெருமான் திருப்பரங்குன்ற திருப்புகளிலே உனைத்தினம் தொழுதிலன் என்பதாக முதல்ல அந்த நெறி ஆறு நெறிகள்ல அதுல சொல்லுவார். உனை முதல்ல சொன்னுகின்ற நெறி உனை தினம் தொழுதல், அப்படி நாள்தோறும் பெருமானை வழிபாடு செய்தல் என்கின்ற நெறியை நமக்கு காட்டி 10வது திருப்பாடலிலே 11வது பாடல் திருக்கடை காப்பாக அமைத்தார் என்பதாக சொல்லி இந்த திருக்கடை காப்போடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து அடுத்த வாரம் குன்றவார் சிலை நானராவரி வாலிபூரெறி காற்றின் மும்மதில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே உபயோகத்துக்கு படாத ஒண்ணு அண்ணன் எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். பில்லு வில்லா வந்ததுன்னா பரவாயில்லங்க, வில்ல வந்துட்டு மலையெல்லாம் வில்லுன்னு கொடுத்துட்டாங்க, குன்ற வாராது. அப்ப அது குன்ற என்பது ஒன்று, குன்றம் என்பது மலை, இன்னொரு பொருள் குன்ற என்பது டிபிஷியன்சி, குறைவுபடுதல். குறைவுபட்ட ஒரு பொருளை கொடுத்து நீ இதெல்லாம் செய், உப்புறத்தை எரி அப்படின்னு உன்ன சொல்லிட்டாங்களே, பட் இருந்தாலும் யூ ஹேவ் சக்சீடட், எப்படி அந்த காரணத்தை எனக்கு சொல் அப்படின்னு முதல் காரணமாக கேட்டு ஒவ்வொரு பாடலிலேயும் வினா வைக்கிறார். இதை எப்படி நீ செஞ்ச, இதை எப்படி எனக்கு காட்டு, இதை எப்படி எனக்கு அதை செய்தாய், அதை என்ற அருளை புரி என்பதாக ஒவ்வொரு பாடலையும் ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த பாடலை, அந்த பதிகத்தை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்பதாக சொல்லி 11வது பாடல் திருக்கடை காப்போடு வகுப்பினை நிறைவு செய்ய
பாடல்
செய்து அடுத்த வாரம் அடுத்த பதிகத்தை பார்ப்போம். அன்னை பத்தில மூன்று பாடல்கள், முதல் மூன்று பாடல்கள் இப்ப வான்மீகி பாடுவார் நம்ம வழிபாட்டுல, அதோடு நாம் இந்த வழிபாட்டிலே நிறைவு செய்வோம். முதல் மூன்று பாடல், 17வது பதிகம் திருவாசகம்.